2013 நவம்பர் மாத தென்றல் இதழில் அறிமொழி பகுதியில் பாரதம் சில பயண குறிப்புகள் என்ற தலைப்பில் கண்ணுறங்காத காலம் என்ற உபதலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். எந்த ஒரு கதையோ காவியமோ புதினமோ இதிகாசமோ எதுவானாலும் சரி, ஒவ்வொன்றிலும் அடிப்படையாக நூல் பிசகாமல் கவனித்துக் வர வேண்டியது அந்தந்த இலக்கியத்தின் கால ஓட்டம். எது முதலில் நடந்தது, எது அடுத்ததாக நடந்தது, இதற்கு பிறகு எந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று வரிசைப்படுத்திதான் மனத்தில் வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் வாசகனுக்கு முன்னே உள்ள சவால். இவ்வளவு எளிய செயலை போய் சவால் என்று சொல்கிறேனே என்று தோன்றலாம். கதைப்போக்கு அந்தந்த கதாசிரியரின் அல்லது காவியகர்த்தாவின் வைப்பு முறையால் முன்னும் பின்னுமாக மாறுபடலாம். ஒரு முன்னாள் நிகழ்வு கதையின் இறுதி பகுதியில் சொல்லப்படலாம், அல்லது கதையே நடுப்பகுதியிலிருந்தோ கடைசி பகுதியிலிருந்தோ தொடங்கி பிளாஷ்பேக் உத்தியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கலாம். எனவே காலநதியின் ஓட்டம் ஆங்காங்கே கலங்கி காணப்பட்டால் கதையில் விவரிக்கப்பட்டுள்ள சம்பவ கோவையை ஒரு ஒழுங்குபடுத்தி மனத்தில் வாங்கிக் கொண்டால்தான் கதையோட்டத்தில் போக்கு பிடிபடும். இந்த வகையில் இராமாயணத்தின் கால ஓட்டம் மதிப்பீட்டளவில் சீரான போக்கை உடையது. ஒப்பீட்டளவில் சொல்கிறேன், வால்மீகியின் மூலத்தில் தொடக்கத்தில் வரும் சில சர்க்கங்களை விட்டுவிட்டால் காலநிதி முன்னோக்கியே ஓடுகிறது. ஆரம்பத்தில் வரும் சில சர்க்கங்களில்தான் ராமன் இயற்றிய அசுமேத யாகத்தின் போது குசல் அவர்கள் வால்மீகியரை சீதாயணத்தை பாடியவாறு தோன்றுகிறார்கள். ராமன் அவர்கள் வாய்மொழியாக தன் கதையை தானே கேட்பதாக தொடங்குகிறது. கம்பன் இந்த பகுதியை விட்டுவிட்டதால் தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த மாறுபாடு கூட தென்பட வாய்ப்பில்லை. கதைப்போக்கு வரிசை பிசகாமல் நடக்கிறது. சம்பவ கோவையில் முன் பின்னான சுழற்சிகள் இல்லை. ஆனால் பாரத கதையின் அமைப்பே மிக மிக சிக்கலான ஒன்று. இங்கே காலம் என்பது பற்பல அடுக்குகளை கொண்டது. முற்காலங்களில் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது என்று பாரதத்தில் தென்பட்டால் அது பாரதத்துக்கு முன் முற்பட்ட காலம் என்பதால் கூடுதலாக ஒரு பரிமாணம் சேர்கிறது. அதையும் தவிர்த்து கதை தொடங்குவதோ இராமாயணத்தை போல் கதாபாத்திரத்தின் காலத்திலேயே இல்லாமல் அர்ஜுனனுடைய கொள்ளு பேரனான ஜனமேஜயர் நடத்திய சத்திரயாகத்தின் போது அங்கே வந்திருந்த ரோமகர்ஷர் அல்லது ரோமகர்ஷ்ணர் மகனான உக்ரசிரபஸ் எனும் சூதர். இந்த சூதர் என்னும் சொல் பல்வேறு விதமாக பொருள் கொள்ளப்பட்டு பலரால் பலவிதமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. இந்த இடத்தில் சூதருக்கு பாணன் என்பது பொருள். கர்ணன் வளர்ந்த குலமான சூத குலம் வேறு. அதை பற்றியும் இந்த தொடரில் விரிவாக பேசியிருக்கிறோம். வந்து உங்களுடைய பாட்டனார்களுடைய கதையை வியாசர் இயற்றி அவரிடமிருந்து நான் கற்றிருக்கிறேன், உங்களுக்கு அதை நான் சொல்லும் விருப்பம் உடையவனாக இருக்கிறேன் என்று தொடங்கி பிறகு அவரோடு வைசம்பாயனரும் கதை சொல்ல இணைந்து கொள்கிறார். ஆகவே மகாபாரதம் முற்றிலும் நடந்து முடிந்து 4வது தலைமுறையில்தான் கதை சொல்லவே படுகிறது. அர்ஜுனன், அபிமன்யு, பரீட்சித்து, ஜனமேஜயர் என்பது வரிசை. ஆக இதிகாசத்தை இயற்றிய வியாசரே நேரடியாக இதை பேசவில்லை. வால்மீகி தன் சீடர்களான ராமனுடைய புத்திரர்களான குசல் அவர்கள் மூலமாக பேச வைத்ததை ஒத்தும் இல்லை. கதை விவரிக்கப்படுவதோ அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவுக்கு மகனான பரீட்சித்தின் மகனான ஜனமேஜயர் காலத்தில். இங்கேயே 3 தலைமுறைகள் கழித்துதான் முதல் சூழியே இடப்படுகிறது. இதிகாசத்தில் முதல் தலைமுறையாக இடம்பெறும் யயாதி தன்னுடைய 5வது மகனான பூருவுக்கு மகுடம் சூட்டி கண்ணன் பிறந்த யாதவ வம்சத்தின் முதல்வனும் யயாதியின் மூத்த மகனுமான எதுவை நாட்டை விட்டு துரத்தி பிறகு அந்த வம்சத்தில் ஹரிச்சந்திரன், பரதன், குரு, பரத சந்தனு என்று மிக நீண்ட பாரம்பரியத்தில் யயாதிக்கும் நம் கதாபாத்திரங்களான கௌரவ பாண்டவர்களுக்கும் இடையில் சுமார் 44 தலைமுறை இடைவெளி உள்ளது. இதை தவிர யயாதியின் முன்னோரான நகுஷன், புரூரவன் போன்றவரின் கதைகளையும் சேர்த்துக்கொண்டால் சுமார் 48 தலைமுறைகளின் கதைகளையும் உள்ளடக்கிய மிக பெரும் தொகுப்பாக விளங்குகிறது பாரதம். ஒரு தலைமுறைக்கு குறைந்தது 30 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டால் பாரதத்தின் கால எல்லை எப்படியும் குறைந்தபட்சம் 1500 ஆண்டுகளை தாண்டும். அதாவது கதைக்குள் விவரிக்கப்படும் பாத்திரங்கள் வாழ்ந்த காலத்தினால சொல்கிறேன். இந்த சமயத்தில் பாரதத்தின் ஆதி பருவத்தில் முதல் அத்தியாயத்தில் இடம்பெறும் இந்த வரிகள் நினைவு கூறுகின்றன. எல்லாம் தூங்கும் போது காலம் தூங்காமல் இருக்கிறது. காலத்தை தாண்ட யாருக்கும் முடியாது. காலம் யாராலும் நிறுத்தப்படாமலும் எல்லா பொருள்களிலும் ஒரே விதமாகவும் சஞ்சரிக்கிறது. வியாசபாரத கும்பகோண பதிப்பு முதல் பகுதி பக்கம் 27 அனுக்கிரமணிகா பருவம். ராமாயணத்துக்கு ஒரு கம்பன் கிடைத்ததைப் போல பாரதத்துக்கு நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் தில்லி மட்டும்தான். பாரதம் பாடிய பெருந்தேவனார் இயற்றிய பாரதம் போன இடமும் தெரியாது. பாரத வெண்பாவில் பெரும்பகுதியும் போன இடத்தையும் நாம் அறியோம். வில்லி கம்பன் கதையை நடத்தியதை போல் நடத்தவில்லை. ஆங்காங்கே சிற்சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழில் செய்திருக்கிறார். ராமாயணத்தை போலவே கம்பனுக்கு 10,000 அல்லது 12,000 மிகைப்பாடல்கள் உட்பட தேவைப்பட்டது என்றால் அதற்கு சுமார் 4 பங்கு பெரிதான பாரதத்தை வில்லி 4,204 பாடல்களில் முடித்திருக்கிறார். மறை பதிப்பின்படி அல்லது வைமுகோ பதிப்பின்படி 4,336 பாடல்களில் முடித்திருக்கிறார். அதாவது 4 மடங்கு பெரிய கதையை கம்பனுக்கு சுமார் 3 மடங்கு சுருக்கமாக முடித்திருக்கிறார் என்றால் இவருடைய விவரிப்பில் எவ்வளவு முழுமையாக இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கொள்ளலாம். இதை பற்றி மிக விரிவாக நல்லாப்பிள்ளை பாரதத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கும் பதிப்பாசிரியர் முனைவர் திரு ரா சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குறைபாட்டை நிறைவு செய்யத்தான் வில்லி இயற்றிய அத்தனை பாடல்களையும் உள்ளடக்கி அதற்கு மேல் சுமார் 10,000 பாடல்களை இயற்றி மொத்தம் 13,949 பாடல்கள் என்ற அளவில் பூர்த்தி செய்திருக்கிறார். மூலத்துக்கு பெரும்பாலும் நெருங்கிய படைப்பு என்று இதை சொல்லலாம். இது ஒரு சிக்கல் என்றால் விடுபட்ட இடங்களை தேடி கண்டறிந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றால் ஒரு பெயர் மூலத்தில் எழுதப்படும் விதமும் தமிழ் வடிவத்தில் எழுதப்படும் விதமும் பெரிதும் மாறுபடுவதால் இன்னார்தான் இன்னார் என்று ஆயிரக்கணக்கான பெயர்களை ஒப்பு நோக்கி இணைப்பது மிகப்பெரிய சவால். இப்படித்தான் பொற்றடந்தேரன்று தட வாலிகன் கொடுத்ததும் என்று பாரதி பாஞ்சாலி சபதத்தில் பாடியிருக்கும் வாலிகன் யார் என்ற நெடுந்தேடல் நிறைவேறியது. திருமதி வித்யா ஜெயராமன் கனடாவில் அவர்கள் செய்த உதவியுடன் தான் இந்த தேடல் நிறைவு பெற்றது. அவர்கள்தான் இந்த பெயரின் சரியான உச்சரிப்பு வஹ்லிகா அல்லது வஹ்லிகா என்ற குறிப்பை கொடுத்து உதவினார்கள். இந்த குறிப்பை வைத்துக் கொண்டுதான் இந்த வாலிகன் பிரதீபனுடைய 2வது மகன் சந்தனுவின் 2வது அண்ணன் பீஷ்மருக்கு பெரியப்பா முறை ஆக வேண்டும் என்பதை கண்டறிய முடிந்தது. இப்படி பெயர் தடுமாற்றத்தில் சிக்கி அடையாளம் காண முடியாம போனவர்களில் ஒருவன்தான் ஏகலைவன் என்று நாம் அறியும் ஏகலவ்யன். ஆமாம், அவன் பெயர் ஏகலவ்யன். பற்றவர் அஞ்சும் பெரும்புகழ் ஏகலவ்யனே, செம்பன் பாதுகை கொண்டு யுதித்திரன் தாளினில் ஆத்ததும் என்று பாஞ்சாலி சபதத்தில் பாரதி எழுதியுள்ள குறிப்புதான் என்னை ஏகலவ்யனை பற்றி துப்பறிய வைத்தது. கட்டை விரலை கொடுத்த ஏகலவ்யன் என்னதான் ஆனான், அவனுக்கு என்னதான் நடந்தது? அடுத்த மாதம் தொடர்வோம். நாம் உறங்கினாலும் காலம் மட்டும் கண்ணு உறங்குவதில்லை என்று பாரதம்தான் பேசுகிறதே. நன்றி, வணக்கம்.